మీలాంటి గారు చార్ల్స్ నిర్మల నాథన్ మంత్రిత్వమా.
நன்றி தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, நிதி அமைச்சினுடைய களஞ்சிய முற்பண கொடுப்புகள் தொடர்பாக, ஏழு கொடுப்பினர்கள் தொடர்பாக இன்று புதிய நிதியமைச்சரினால் முன்மொழியப்பட்ட இந்த விடயம் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். அதே நேரத்தில் புதிய நிதியமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சி இந்த நாட்டினுடைய ஒரு கட்சி சார்ந்த முயற்சி அல்லாமல், ஒரு பொதுவாக இலங்கை நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு திட்டமிடலுடன் சேர்ந்து இயங்க வேண்டுமென்றும், அதே நேரத்தில் கௌரவ நிதியமைச்சருக்கு ஒரு ஆலோசனை அல்ல, அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதையும் குறிப்பிட விரும்புகின்றேன். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து அரிசி சதோசாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனால் வடக்கில் இருக்கின்ற ஐந்து மாவட்டங்களிலும் கடந்த மூன்று வருடங்களாக கொள்வனவு செய்யப்பட்ட நெற்கள் அந்தந்த களஞ்சிய சாலைகளில் நீண்ட காலமாக இருக்கிறது. அந்த நெற்களை ஏன் அரிசியாக மக்களுக்கு விநியோகிக்க முடியாமல் சதோசாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது அல்லது பட இருக்கிறது என்பதை சந்தேகமாக நான் நோக்குகின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு சில அமைச்சர்கள் தங்களுடைய சுயலாபத்துக்காக நாட்டினுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொள்ளாமல் தங்களுடைய தனிப்பட்ட லாபங்களை கருத்தில் கொண்டு அரிசிகள் இறக்குமதி செய்யப்படுகிறது. தங்களுக்கு நான் இதொரு தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த விடயத்தையும் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்று இந்த களஞ்சிய முற்பண கொடுப்பனவுகளில் கடற்படையினுடைய களஞ்சிய கொடுப்பனவும் அதற்கு உள்ளிருக்கிறது. அந்த வகையில் கடற்படையினுடைய களஞ்சிய கொடுப்பனவுகளுக்கு அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த வெடிபொருட்களுக்கு அனுமதி கொடுப்பது என்பது விடயமல்ல. ஆனால் கடற்படையால் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் யுத்தத்துக்கு பின்பும் நாளடைவிய ரீதியில் நசுக்கப்பட்டு கொண்டே செல்கிறது. உதாரணமாக ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். அரசாங்கம் ஆட்சி மாற்றத்தின் பின்பு எங்களுடைய மக்கள் இந்த ஆட்சியை இப்படி ஒரு ஆட்சி வருமென்று எதிர்பார்க்காமல் வாக்களித்திருக்கிறார்கள், வாக்களிக்கவும் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற கடற்படை முகாம்களை அவர்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு அப்பால் மக்களுடைய சொந்த நிலங்கள், மக்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கின்ற கடற்கரை பிரதேசங்களை, மக்கள் செறிந்து வாழ்கின்ற பிரதேசங்களை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று நாங்கள் கூறியிருக்கின்ற போது, தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் தாழ்பாடு என்ற கிராமத்தில் புதிதாக கடற்படை முகாம் அமைக்கப்படுகிறது. புதிதாக கடற்படை முகாம் அமைக்கப்படுவதை அந்த தாழ்பாடு கிராமத்தினுடைய பங்கு தந்தை என்னை நேற்று அழைத்து அந்த முகாமைக்கு நான் நேரடியாக சென்று பார்த்திருந்தேன். அந்த கடற்படை முகாம் அமைக்கப்படுகின்ற இடம் தற்பொழுது மீனவர்கள் கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற இடம், அதாவது கரவலை வளைக்கின்ற பிரதேசத்தில் இந்த கடற்படை முகாம் வலுக்கட்டாயமாக அமைக்கப்படுகிறது. அந்த தாழ்பாட்டிலிருந்து ஓலத்தொடுவாய் செல்கின்ற பாதையை வழிமறித்து இந்த கடற்படை முகாம் தற்பொழுது புதிதாக அமைக்கப்படுவதன் நோக்கம் என்ன? உண்மையில் அந்த இடத்தில், அந்த கடற்படை முகாம் அமைக்கப்படுகின்ற இடத்தில் இரண்டு கரவலை இழுக்கின்ற நபர்களுடைய கடற்தொழில் நீதியியல் வர திணைக்களத்தினுடைய அனுமதி அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2017 12 மாதம் 31 தேதி வரை அந்த பிரதேசத்தில் மீன்பிடி தொழிலில் கரவலை மூலம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட முடியும் என்ற அனுமதி வருடாவிடம் அவர்கள் பரம்பரையாக செய்து கொண்டு வருகின்ற அந்த பிரதேசத்தில் இந்த புதிதாக கடற்படை முகாம் அமைக்கப்படுகிறது. அதில் ஒருவருடைய பெயர் பி அல்பர்ட் குரூஸ், மற்றவருடைய பெயர் பர்னபாஸ் அண்டன்துரம் ஆகிய இருவர்களுடைய அந்த கடற்கரையை கடற்படை அபகரித்து அதில் கடற்படை முகாம் புதிதாக அமைக்கப்படுகிறது. அதான் உண்மையில் மனவேதனையான விடயம். ஏற்கனவே இருந்த கடற்படை முகாம்களை நாங்கள் எடுக்க வேண்டும், மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டும், மக்கள் இயல்பாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடி வருகின்றோம். ஆனால் புதிதாக கடற்படை முகாம் அமைக்கப்படுவதென்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம். அதே நேரத்தில் நான் நேற்று மன்னார் உரிய பொறுப்பான கடற்படை அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது தேசிய பாதுகாப்பிற்கு தேவையாக இருக்கின்றபடியால் தாங்கள் முகாம் அமைப்பதாக குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசிக்கொள்ளுங்கள். உண்மையில் இது ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். தேசிய பாதுகாப்பு என்று கடற்படை சொல்லிக்கொண்டு தங்களுடைய உண்மையில் கடற்படை முகாமுக்குள் நான் அண்மையில் முள்ளிக்குளம் முகாமுக்குள் சென்றிருந்தேன். அங்கு நான் சென்ற பிரதேசம் ஒரு இராணுவ கட்டமைப்பு உடைய பிரதேசமாக நான் பார்க்கவில்லை. அதை ஒரு சுற்றுலா விடுதிகள் நிறைந்த ஒரு பிரதேசமாகத்தான் நான் பார்த்தேன். அப்படியானது ஒரு சுற்றுலா விடுதிச்சாலைகள் மாதிரித்தான் அந்த கடற்படை முகாம் காணப்பட்டது. உண்மையில் கடற்கரைக்கு அண்மித்த பிரதேசங்களில் தேசிய பாதுகாப்பு என்று சொல்லி கடற்படை முகாம்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருப்பது எதிர்காலத்தில் அது ஒரு சுற்றுலா விடுதியாக அது ஒரு இந்த அரசாங்கத்திற்கு சார்பான பொறுப்பு வாய்ந்த அது இராணுவமாக இருக்கலாம் அல்ல அரசாங்கத்தில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடைய எதிர்கால ஒரு சுற்றுலா விடுதியாக அந்த கடற்படை முகாம்கள் அமைய இருக்கிறது என்பதையும் அதற்காகத்தான் இந்த தேசிய பாதுகாப்பு என்று சொல்லி கடற்படை முகாம்களை அண்மையில் புதிதாக அமைத்து கொண்டு போகிறார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். மக்களுடைய இயல்பான வாழ்க்கையை நாங்கள் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு நசுக்கி வருகிறது. குறிப்பாக மக்கள் என்று சொல்லும்போது எங்களுடைய வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற எங்களுடைய மக்களுடைய இயல்பான வாழ்க்கையை கடந்த ஆட்சியிலும் நாங்கள் நசுக்கப்பட்டோம், இந்த ஆட்சியிலும் நாங்கள் மெல்ல மெல்ல எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் நசுக்கப்பட்டு கொண்டு போகிறோம் என்பதையும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அதே நேரத்தில் தாங்கள் கடந்த காலங்களாக வெளிநாட்டு அமைச்சராக பதவி வகித்தவர்கள், அந்த வகையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயம் தங்களுக்கு நன்கு தெரியும். உண்மையில் எங்களுடைய மக்கள் 2008-2009 காலப்பகுதியில் தங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக கணவன்மாரை பிள்ளைகளை அதிகமாக இந்த நாட்டினுடைய ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இந்த இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டு 2 வருடகாலம் முடிந்த பின்பும் தங்களுக்குரிய சரியான பதில் கிடைக்கவில்லை என்று கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக எங்களுடைய மக்கள் மாவட்ட ரீதியாக தங்களுடைய கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு தங்களுடைய விடயத்தை அக்கறையுடன் செயல்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இன்று வரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அந்த மக்களை அழைத்து அந்த மக்களுக்குரிய கேள்விகளுக்கு பதில் இன்னும் வழங்கவில்லை. மிகவும் வேதனையான விடயம். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் எங்கே என்று தெரியாமல் அவர்களுடைய போராட்டத்தையும் இந்த அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார். நான் ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை விடுகின்றேன். கௌரவ நிதியமைச்சர் அவர்களே, தாங்கள் ஜனாதிபதியிடம் இந்த கருத்தை தெரிவிக்க வேண்டும். என்னென்று சொன்னால் அந்த காணாமல் ஆக்கப்பட்டு எங்களுடைய மாவட்டங்களில் மக்கள் நடத்துகின்ற போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த மாவட்ட ரீதியாக 5-5 பெற்றோர்களையாவது அழைத்து அந்த பெற்றோர்களிடம் இந்த ஜனாதிபதி பேச வேண்டும் எங்களுக்கு தெரியும், காணாமல் போன அலுவலகம் இந்த பாராளுமன்றத்தில் அலுவலகம் திறப்பதாக சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல சிக்கல்கள் இருக்கலாம், பல சிக்கல்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களை அழைத்து இந்த ஜனாதிபதி பேச வேண்டும் என்பது என்ற கோரிக்கையை நான் நிதியமைச்சர் ஊடாக கௌரவ இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு விடுகின்றேன். இந்த அந்த மக்களை அழைத்து அந்த மக்களுக்குரிய தகுந்த பதிலை இந்த அரசாங்கம் தான் வழங்க வேண்டும். எங்களால் வழங்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய இராணுவம், கடற்படை, போலீஸால் காணாமலாக்கப்பட்டவர்களை அதிகாரத்தோடு ஆட்சி செய்கின்றது இந்த அரசாங்கம். அந்த அரசாங்கம் என்ற வகையில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தான் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றார். அந்த வகையில் இதனுடைய முழு பொறுப்பும் இந்த நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதியை சாரும். அந்த வகையில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த பின்பு எங்களுடைய மக்களை, ஒரு மாவட்டத்திலிருந்து 5 பேரை, உண்மையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பெற்றோரை அல்லது அவர்களுடைய மனைவிமாரை அழைத்து உண்மையில் ஜனாதிபதி தன்னுடைய கருத்தை அவர் அந்த மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு விளங்கப்படுத்தி சொல்லி அவர்களுக்கென்று எப்படி இந்த ஒரு காணா போனவரை கண்டறிகிறது என்ற ஒரு பொறிமுறையை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லி எங்களுடைய மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் கௌரவ நிதியமைச்சர் ஊடாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் கௌரவ தற்போதைய நிதியமைச்சருக்கு நன்கு தெரியும், இறந்தவர்களுக்கு, யுத்தத்தினால் இறந்தவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதென்பது சர்வதேச அளவில் சர்வதேச சட்டங்களுக்கு அமைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். அந்த வகையில் அண்மையில் மே 18 எங்களுடைய தமிழ் மக்களுடைய கருவறுக்கப்பட்ட அந்த துக்கதின நாளை நினைவு கூறும் முறமாக எங்களுடைய பங்குத்தந்தை எழில்ராஜன் அவர்கள் சில ஆயத்தங்களை மேற்கொண்டிருந்தார். இறந்த எங்களுடைய உறவுகளை நினைவு கூறும் முகமாக, ஆனால் அந்த மதகுருவை அங்குள்ள போலீஸார் விசாரணை கலைத்து அந்த மதகுருவை மிரட்டி அவரை நிர்பந்தித்து பல இன்னல்களுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். உண்மையில் அது கண்டனத்துக்குரிய விடயம். இந்த இலங்கையில் இருக்கின்ற எல்லா மத குருக்களையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். அண்மையில் ஒரு ஒரு மத குருக்கள், சில மத
குருக்கள்
இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மத குருக்களையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். உண்மையில் நான் இதற்கு 2 மாதங்களுக்கு முன்பும் குறிப்பிட்டிருந்தேன், போலீஸ் தரப்பு ஒவ்வொரு மதகுருவை ஒவ்வொரு விதமாக அணுகுவதை நான் கண்ணால் கண்டிருக்கின்றேன். உண்மையில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற போலீஸ் திணைக்களங்களுக்கு தங்களுடைய அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட வேண்டும். அங்குள்ள எல்லா மதகுருக்களையும், கிறிஸ்தவ, இந்து, முஸ்லீம், பௌத்த மதகுருக்களையும் சமனாக மதிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் நான் இங்கே இந்த பாராளுமன்றத்தில் இந்த அவையில் இருக்கின்ற எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் அந்தந்த மதத்தினுடைய தலைவர்கள், அந்தந்த மதத்துக்குரியவர்கள் வழங்குகிறவர்கள். ஆகவே எந்த மத குருக்களாக இருந்தாலும் அந்த மதகுரு எல்லா மத குருக்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற போலீஸ்காரர். அதே போல் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், கடற்படையினுடைய முகாம் திட்டமிட்ட வகையில் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்து கொண்டு செல்கிறது. அதுவும் குறிப்பாக அண்மையில் தாழ்வாடு என்ற கிராமத்தில், மன்னார் மாவட்ட தாழ்வாடு என்ற கிராமத்தில், ஓலத்தொடுவாய்க்கு அண்மித்த பிரதேசத்தில், புதிதாக அமைக்கப்படுகின்ற முகாமை அகற்றி அங்குள்ள மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வழிவிட வேண்டும் என்றும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ. மீனாட்ட கௌரவ விஜயபால ஹெட்டி அரசு மந்திரித்துமா
கரு மூலாசனே அப்பே கரு மந்திரித்துமணி மைதாம சதுட்டுவினமே அவஸ்தாவேதி அயவேலேக்கனியமாகின் இதிரிபாத் கர்ணலாது கரு முதல் அமாத்தியத்துமா விசின் ஏ சந்தகா சம்சோதன கீப்பியாக் பிலிபாந்த இதிரிபாத் கர்ண யோஜனாவட்டு கருணு கீப்பியாக் வியவஸ்தாவிதி சபாஹம்ஹமுவே தபான்னட்டு ஏவகேம கரு மூலாசனே மந்திரித்துமணி அப்பி தாமஸ் சாத்துட்டுவினவாது மிராட்டே தேசப்பாலன සේස්ත්‍රයේ ඉතාමත් කෘතහස්ත දේශපාලනඥයෙක් වැටියට ගරු අංගල සමරවීර මැතිතුමා මුදල් අමාත්‍ය පදවිය භාරගෙන අද පළවෙනි දවස පාර්ලිමේන්තුවේ මුදල් අමාත්‍යාංශය සම්බන්ධයෙන් යෝජනාවක් ඉදිරිපත් වෙච්ච වෙලාවක එතුමට අපි සම්පූර්ණ ආශිර්වාද කරනවා. ඉදිරි කාලය තුළ මේ නොයෙක් විදිහේ අපවාද ඒ වගේ දේවල් ඉදිරිපත් වෙද්දී අපේ රජය හැටියට ඉස්සරහට යන්න පුළුවන් ශක්තිය මුදල් අමාත්‍යවරය හැටියටත් ඒ වගේම ජනමාධ්‍ය අමාත්‍යවරය හැටියටත් ඒක ඉතාමත්ම ඒ වගකීම සහ යුතුකම එතුමා ඉෂ්ට කරයි කියලා. ඒ වගේම ඉඩම් අමාත්‍යවරය හැටියට ජනමාධ්‍ය අමාත්‍යවරය හැටියට කටයුතු කරපු අපේ ගරු ගයන්ත කරුණාතිලක මැතිතුමාට මුළු රටේම ඉඩම් ප්‍රශ්නයට විසඳුමක් දෙන්නට පුළුවන් ශක්තියක් අතිගරු ජනාධිපතිතුමා ලබා දීම සම්බන්ධයෙන් මා ස්තුතිවන්ත වෙමින් ගරු ගයන්ත කරුණාතිලක මැතිතුමාටත් අපි සුබ ප්‍රාර්ථනය කරනවා. මා නියෝජනය කරන දිස්ත්‍රික්කයේ තවත් එතුමාට වැඩ කරන්න පුළුවන් අමාත්‍යංශයක් ලබා දීමක් සම්බන්ධයෙන්. ඒ වගේම අර මොන විදියට අපවාද යෙදුවත් හිටපු මුදල් අමාත්‍යතුමා හැටියට ගරු රවි කරුණානායක මැතිතුමාටත් ඔබතුමා බාරගෙන තිබිච්ච ඒ තනතුර විදේශ කටයුතු පිළිබඳ අමාත්‍ය ධුරය ලැබීම ගැනත් අපි එතුමාට සුබ පතනවා. මා හිතනවා මෙතෙන්දී රෝහිත අබේගුණවර්ධන හිටපු අමාත්‍යවරයා මෙතන නොයෙක් දේවල් බෙරිහන් දීලා කතා කරා. මම කනගාටු වෙන එතුමා මේවාට පිළිතුරු දෙනකොට එතුමා මේ තබහ ගර්භේ නැහැ. එතුමාල මොනතරම් විදියට ආර්ථිකය පාලනය කරාද කියලා කිව්වොත් ඒ වගේම මේ රටට සේවා කරාද කියලා කිව්වොත් ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි එතුමාල කොච්චර හොඳට ශක්තිමත්ත කරාද කියවොත් හිටපු ජනාධිපතිවරයා අවසානයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයා කරලා තමයි එතුමාල බැලුවේ. දැන් කියනවා මේ ආර්ථිකය ගැන අපි දන්න අවුරුදු 9ක් පාලනය කරේ
ගරු මන්ත්‍රීතුමා මදකට ඉන්න මේ මොහොතේ ගරු ආනන්ද මන්ත්‍රීතුමා මූලාසනේට
මුලාසනි ගරු මන්ත්‍රීතුමනි ඇත්තටම මම කියන්න කැමති පහුගිය අවුරුදු 9ක් තුළ මේ රටේ මුදල් අමාත්‍යංශය ගැන අද කතා කරන රෝහිත අබේගුණවර්ධන මැතිතුමාලට අමතක වුණා. එතුමල්ලගේ මේ අයවැය ලේඛනයෙන් 62% අමාත්‍යංශවල කටයුතු කරේ ඒකාධිපති විදියට ඒව පාලනය කරේ මහින්ද රාජපක්ෂ මහත්මයා. එහෙම කරද්දී පූස් පැටව් වගේ හිටපු අය අද තමන්ගේ හිටපු ජනාධිපතිවරගේ තරතුරත් අහිමි කළා. මෙයා හරියට වැඩ කරා නම් මෙයා හරියට ජනතාවට කරුණ ඉදිරිපත් කරා නම් අද මහින්ද රාජපක්ෂ මහත්තයා අද පාර්ලිමේන්තුවේ ඒ වගේ විපක්ෂ වාඩි වෙන්නේ නැහැ. එහෙම කරපු අය තමයි අද මහලොකුවට කතා කරන්නේ. එනිසා ගරු නව මුදල් අමාත්‍යතුමාට මම කියන්නට කැමති විශේෂයෙන්ම එතුමා මා හිතනවා එතුමාගේ පදවි ප්‍රාප්තියත් එක්ක අද කතා කරලා කියනවා කුෂිකර්ම අමාත්‍යංශයේ සඳහා මෙච්චර මුදලක් ගියයි අච්චර මුදලක් මේකට වියදම් වුණයි ඒව ගැන මොනවද කියන්නේ කියලා. මම අහනවා ගෝල්ෆේස් පිට්ටනි අසල පැරණි පාර්ලිමේන්තු අසල එදා හොඳට තිබිච්ච විශේෂයෙන්ම යුද හමුදා මූලස්ථානය වෙනුවට ඒ යුද හමුදා මූලස්ථානය එහෙම තිබුණා නම් අපි දන්න කොච්චර මුදලක් අපට ඉතිරි වෙනවද. ඒ වගේම සින්නක්කරේට සැන්ග්‍රිල්ලා හෝටලය හදන්නට මෙයයි දීපු ඉඩම අද ගෙනල්ලිවල්ලා බත්තර මුල්ලට මේක ගෙනැල්ලා අපේ සුපිරි ඉඩම විකුණලිවල්ලා බත්තර මුල්ලට ගෙනැල්ලා අද මේ වෙන විට ත්‍රී පෝසස් හෙඩ්කාටස් එක හදන්න මූලස්ථානය හදන්න විතරක් රුපියල් මිලියන 54,000ක් වැය කරනවා. කාගේ ඕනකමටද? කවුද මේව කරේ? මේව වෙන් කරනකොට ඔයි කැවිනට් අන්දලේ හිටපු ඔයි කතා කරන විමල් වීරවංශ මහත්තයලා ඔයි ඉන්න බොහෝ දෙනෙක් කොහෙද හිටියේ කියලා එක අපි දන්නවා. මද කතා කරන්නේ හරියට මැරලිපදිච්ච වගේ. ඒ විතරක් නෙමෙයි අපි දන්නවා දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තු ගොඩනැගිල්ල මේ තරම් මං හිතනවා රටට ආදායම් ගෙන දෙන මේ රටේ ආදායම් එකතු කරන ඒ තරම් ඉතාමත්ම සුවිශේෂී සේවාවක් කරන දේශීය ආදායම් ගොඩනැගිල්ලේ අද මම විශේෂයෙන් මානසික කාරක සභාවට ගියාට පස්සේ ඒ දෙපාර්තමේන්තුවෙන් දැනගන්න ලැබුණේ දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවේ ගොඩනැගිල්ල මං හිතනවා ඒ ඉන්න නිලධාරීන්ට ප්‍රමාණවත් නැහැ. රටට කෝටි ගණන් මුදල් වාර්ෂිකව දෛනිකව එකතු කරන්න ශක්තියක් තිබෙන යදාල නිලධාරීන් වරුන්ට කොමසාරිස් වරුන්ට අද ඒකේ වැඩ කරන්න ඉඩ කඩ නැහැ. ඒ නිසා මම ඉල්ලීමක් කරනවා අඩුතරමින් මං හිතනවා මේ සා විශාල. මොකද අපි විශාල කියලා කියන්නේ හිටපු මුදල් ඇමතිවරයාට චෝදනා කරන සමහරුන්ට මම කියන්න කැමති ඉතිහාසයේ පළවෙනි වතාවට තමයි 158ක් මේ පහුගිය අවුරුද්දේ ආදායම එකතු කළ තියෙනවා දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව 158ක්. මම ඇහුවා මේ 158 උනේ මේ 111යි වැඩ් බද්ද 104කින් වැඩි වෙච්ච නිසාද කියලා. නෑ එහෙම නෙමෙයි. ඒ හේතුව නිසා නෙමෙයි පැරණි මුදල් බිලියන ගාණක් බිලියන 3ක් පැරණි මුදල් ගිය ආණ්ඩු කාලේ 2014 13 ඉඳන් තිබිච්ච මුදල් පවා අද එකතු කළා ඒව අවසන් කරලා තිබෙනවා. එහෙනම් කොච්චර කාර්යක්ෂම ඉදිරියට ඇවිල්ලා තියෙනවද? ඇයි මේවට උත්තර දෙන්නේ නැත්තේ? ඇයි මේව පිළිබඳ අගය කරන්නේ නැත්තේ? ඇයි මේවට උත්තර දෙන්නේ එක ඒකාබද්ධ විපක්ෂයේ කෙනෙක් අද මේ සභා ගැබේ නැත්තේ? මේවට උත්තර දෙන්න පුළුවන් කමක් නැහැ. මේවා කතා කරන්නේ නිකන් දේවල්. දැන් හරියට කාලකණ්ණි සතුටක් ලැබෙනවා. කාලකණ්ණි සතුටක් ලැබෙන මූලාසනේ මන්ත්‍රීතුමනි. දැන් මුදල් ඇමතුමා අයින් කරා. එහෙම නේ කියන්නේ මෙයලා. මේ දැන් හැබැයි මතක තියාගන්න ඕන. මුදල් ඇමතික දුරය හැබැයි ජනමාධ්‍ය ඇමති දුරය ලැබුණේ නිකන් එසේ මෙසේ පුද්ගලයෙකුට නෙමෙයි. ඕන විදියට විශේෂයෙන්ම ආණ්ඩු වලට ශක්තිය දීපු චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක මැතිණියට ඒ වගේ ශක්තිය දීපු මහින්ද රාජපක්ෂ මහත්තයටත් උදව් කරපු. මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ওই පුටුවේ වාඩි කරන්ඩ ශක්තිය දීපු කැම්පේන් මැනේජර් මතක තියාගන්න කැම්පේන් මැනේජර් තමයි අද ඇවිල්ලා තියෙන්නේ මුදල් ඇමති වැටියටත් ජනමාධ්‍ය ඇමති හැටියටත්. ඒ නිසා මෙතෙක් කාලයක් අපි ඉතාමත් පැහැදිලිව කියන්නට ඕන මේ රට විශාල වැඩ කොටසක් කරලා තිබුණා. රවි කරුණානායක මහත්තුමා කරපු සේවය අපි වැත්තකට දාන්න බෑ. රුපියල් දසදහසක මෙතන කතා කරලා කියනවා රාජ්‍ය සේවය මට ආරංචි කියනවා මේ ස්වර්ණ මොකද්ද කතන්දරයක් කියලා මොනවද දේවල් කිව්වා මේ රෝහිත අබේගුණවර්ධන මහත්තයා එතුමා විතරයි ටිකක් කතා කරේ. එතුමාට උත්තර දෙන්න ඕන අපි. නැති වුණත් කොහේ හරි ඉඳන් අහගෙන ඉඳි. නැත්නම් රාජ්‍ය සේවයකට රුපියල් 10000ක් දීපු එක වැරදිද කියලා අපි කියන්නේ. අපි ආණ්ඩුවට ටිකක් රිදුනේ ඒකයි. රුපියල් දසදහසක් දෙනකොට දෙන්නෙක් ඉන්න පවුලක රජයේ සේවකය දෙන්න රුපියල් 20000ක් ගන්නකොට අඩු තරමින් මෝටර් සයිකලේ ගිහිපු මිනිහා අල්ටෝ මෝටර්ස් කාර් එකක් ලබා ගන්න පුළුවන් හයිය තිබුණා ලීසින් එකක් හරි දාලා. ඒව වෙනවට කැමති නෑ. ඒව වෙනවට කැමති උනේ නෑ. ඒ විතරක් නෙමේ තෙල් මිල අඩු වෙනකොට රුපියල් 33කින් අඩු වෙනකොට ලීටරයට දෙකක් ගන්නකොට 66ක් අඩු වෙනකොට තුනක් ගන්නකොට රුපියල් 100ක් සාක්කුවේ දාගත්ත අපේ හැම කෙනෙක්ම
ඔබතුමාට තව විනාඩි දෙකයි
කියලා කතා කරන්නේ.
කරු මන්ත්‍රීතුමා
ඔව්
විනාඩි දෙකයි තියෙන ඔබතුමාට.
මටත් විනාඩියක් දෙන්න මන්ත්‍රීතුමනි. අර හිටපු මන්ත්‍රීතුමාටත් දුන්න විනාඩි
දෙකයි තියෙන්නේ.
ඒ නිසා මම කියන්නට ඕන මේවා අද හොඳ නෑ. ඒ නිසා අපි පැහැදිලිව කියනවා අපේ අඩුපාඩුකම් තියෙන්නට පුළුවන්. අවුරුදු දෙකක් තුල සියලු දේවල් මවපාන්න පුළුවන් කමක් නෑ. අද මම අහනවා ආයෝජකකින් ගැන කතා කරන මේ අයට කියනවා අද පුළුවන් ද ලංකාවේ ආයෝජකයෙකුට අවුරුදු දෙකක් තුනක් යනකම් මේ තියෙන නීති දීතිත් එක්ක කටයුතු කළා ආයෝජන යම් කිසි කර්මාන්තයක් ආරම්භ කරන්න පුළුවන් කමක් නෑ. එතකොට පිටරට ඉන්න මිනිසුන්ට යන අවුරුදු පහක් යන අද බලන්න කියලා පුළුවන් ද කියලා මේ රටේ. ඒ නිසා තමයි ආර්ථික සංවර්ධන පනත මේකේ ගෙනෑවේ. ඒවට නොඑක් දේවල් ගෙනල්ලා අගමැතිතුමාගේ පනත යම් යම් ප්‍රමාදයන් ඇති කරලා තිබෙනවා. මම කියන්නට ඕන මේ නීති රීති හැම එකක්ම තියෙන්නට ඕන මේ රටේ. සයිටම් එක ගැන දැන් මට කනගාටුයි. දැන් කාල පොන්සේක මහත්තයා කියන්නේ මොකද්ද කියලා එදා කියපු කටින් මද කියනවා සයිටම් එක ප්‍රමතියට තියනවා නම් අපි ලෑස්ති අපට අයිතියක් නැහැ ඒකට විරුද්ධ වෙන්න වෛද්‍ය සභාවට කියලා අද සභාපතිවරයා කියලා තිබුණා මම දැක්ක ඊයේ ප්‍රවෘත්ති. ඒක නිසා අර හොඳ හොඳ සෙල්ලම් එළි වෙන ජාමෙට වගේ හෙට අනිද්ද ඔයි කටින්ම කියයි මේ වෛද්‍ය විද්‍යාල මේ ප්‍රශ්නය පිළිබඳව ඉතාමත් පැහැදිලි ප්‍රකාශයක් කරා. එහෙම කරන්න වෙනවා. අද මහින්ද රාජපක්ෂ මහත්තයා හදපු මේක එයා කියන්නේ ලැජ්ජ නැතුව රෙදි ඇඳගෙන දෙතුමා කියන්නේ අද මේකට අපි විරුද්ධයි කියලා. මට කනගාටු ඒක නෙමෙයි. මේ ලැජ්ජ නැති ජීවම එක ගිහිල්ලි වල එතුමා වටා ගිහිල්ලා එතුමා තමයි ප්‍රධාන ආතුරය හැටියට මේක ගලව ගන්න කියලා ලැජ්ජ නැතුව කියන වෛද්‍ය වරුන්ටත් මම කියන්නට ඕන. දැන් කියනවා අයියේ පෙරේදා මේ වෛද්‍ය වර්ජනය ඉතාමත් සාර්ථකයි. මහ ලොකුවට පුරසාරම් කියලා ප්‍රවෘත්ති සාකච්ඡා කියලා කියනවා මේ වෛද්‍යවරුන්ගේ මේ වැඩ වර්ජනය සාර්ථකයි කියලා. ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි වෛද්‍යවරුන්ගේ ඒ මං හිතනවා වර්ජනය සාර්ථකයි කියලා කියන්නේ මොකද්ද? ඒක හේතුව අනිත් පැත්ත මොකද්ද? මේ රටේ අඩු ගානේ දවසේ 2300ක් මිනිස්සු මැරුණා. 2300ක් මිනිස්සු මැරුණට වගේ කියන්න ඕන මේ වර්ජනය කරපු වෛද්‍යවරු. ඒක නිසා අහිංසක කාලකන්ණි සතුටක් ලැබනවා. අපි වර්ජනය කරා නොකිය කියනවා අපි මිනිස්සු 2300ක් මැරෙන්න ඇරිය කියලා. අපි දන්න OPD වල හිටපු මිනිස්සු පාරට බැහැලා මාධ්‍යට කිව්වේ කොහොමද කියලා. හෙන හත ගහන්න කියලා කිව්වා. සාප වෙන්න කියලා කිව්වා. අහිංසක මිනිස්සු, දුප්පත් මිනිස්සු ඩෝපීඩියකට ගිහිල්ලා නොමිල බෙහෙත් ටිකක් අරන් ගන්න එන තීන එක එක දවසක් නැති වෙලා කියන්නේ ලක්ෂ ගානක් රෝගීන් අනාථ තත්ත්වයට පත් වෙනවා.
අවසාන කරන්නේ
ඒවයින් තමයි ඒකාබද්ධ විපක්ෂය ඉතාමත්ම මං හිතනවා ඉතාර කිඹුල් කලුළු හැඳලා එළලා අද මේ තත්ත්වයට පත් වෙන නිසා අපි පැහැදිලිව කියන මතක තියාගන්න මෙතුමල්ලගේ ඇමතිකම් නැති වෙලාද විපක්ෂෙ ඉන්නේ? මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ ජනාධිපතිකම නැති වෙලාද? මහින්ද මන්ත්‍රීවරයා හැබැයි අපේ ඇමතිකම් වල විෂයම් වෙනස් කරාට ඒ සේරම කැබිනට් ඇමතිවරු ඒ නිසා එතුමල්ලගේ සේවය අපි ඉස්සරහට අරගෙන විශේෂයෙන්ම නව මුදල් ඇමතිවරයා ඒ කටයුතු ඉතාමත් සාර්ථක ඉෂ්ට කරයි. විදේශ ඇමතිවරයා හැටියට රවි කරුණානායක මහත්තුමා ඒ කරපු කටයුතු ඉදිරියට ගෙන යයි. ගරු අගමැතිතුමා දැන් කියන අගමැතිතුමා පන්නන්න හදන්නේ දැන්. දැන් එක එක ඒවා දාන සෙල්ලම්. හැබැයි මතක තියාගන්න ඕන ජනාධිපතිතුමත් අගමැතිතුමත් එක්ක 2020 වෙනකන් මේ ආණ්ඩුව හොල්ලන්න මේ ඉන්න කීප දෙනාට අඩු ගානේ කරන්න පුළුවන් කමක් නැහැ කියන එක මතක් කරමින් අපි කටයුතු ඉදිරියට යනවායි කියන එක මතක් කරමින් මගේ කතාව අවසන් කරන
මහින්ද යාප අභිවාදන කරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8යි.
මුලාසනාරූඪ කරු මන්ත්‍රීතුමනි, අද මම පළමු කොටම අපේ මාතර දිස්ත්‍රික්කයේ ගරු අමාත්‍යතුමාට මගේ සුභ පැතුම් ප්‍රකාශ කරනවා. මුදල් අමාත්‍යවරයා වශයෙන් පෞගේ කාලවකවානුවේ ලැබුණා වගේ අමිහිරි අත්දැකීම් ලබන්නේ නැතුව ඉතාමත් සාර්ථකව එතුමාට අපේ රට වෙනුවෙන් සේවයක් කරන්න ශක්තිය ලැබෙයි කියලා. ඒ වගේම මුදල් ඇමතිකම මාතරට ලැබෙන්නේ මේ දෙවෙනි වතාවට. මීට කලින් මුදල් ඇමතිකම ලැබුණේ රොණීද මෙල්ල ඇමතිතුමාට. එතුමා දැවැන්ත සේවාවක් කෙරුවා මාතර දිස්ත්‍රික්කයට, මාතර නගරයට. ඒ සේවාව මංගල සමරවීර ඇමතිතුමාටත් කරන්න හැකිවේ කියලා මම විශ්වාස කරනවා. එහෙම කරොත් ඒක ලොකු සීවටනයක් වෙයි අපි සියලු දෙනාටම. කොමුණත් ගරු මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, මේ කෘෂිකර්ම අමාත්‍යාංශයේ මේ වැයශීර්ෂයේ මේ වෙනස්වීම ගැන අපි කතා කරනකොට අපිට මේ ශ්‍රී ලංකා මහ බැංකුවේ වාර්තාව පෙන්නනවා පහුගිය වර්ෂයේ කෘෂිකර්ම නිෂ්පාදන සියල්ලම වගේ පහතට වැටිලා. මේකට එතුමා ශ්‍රී ලංකා මහ බැංකුව කියන්නේ මේ නියඟ නිසා වැටුණයි කියලා. නියඟ නිසා පහළට වැටුණා නෙමෙයි, තවත් හේතු රාශියක් මේ කඩා වැටීමට හේතු වුණා. පොහොර සහනාධාරය ඉවත් කෙරුවා. ඒ වගේම අනිකුත් නවීන තාක්ෂණික වැඩපිළිවෙල සම්පූර්ණයෙන්ම කෘෂිකර්ම දෙපාර්තමේන්තුවෙන් ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. බීජ ලබා දීම වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. ඒ නිසා මේ වෙලාවේ අපි මුදල් අමාත්‍යතුමාගෙන් ඉල්ලනවා මේකට මැදිහත් වෙන්න. ඊට අමතරව තමුන්නාංශය දන්නවා කෘෂිකර්ම අමාත්‍යාංශයට ගොඩනැගිල්ලක් අරගෙන දැවැන්ත මුදලක් අපේ ජාතික ධනයෙන් විනාශ කරනවා. තවමත් විනාශ කරගෙන යනවා. තවමත් මේ කණ්ඩායම සතුටු කරන්නේ මේ මුදල ගෙවනවා. ගරු සභාපතිතුමනි, කෘෂිකර්ම දෙපාර්තමේන්තු කෘෂිකර්ම අමාත්‍යාංශයේ තියෙන ඉඩමේ තව අක්කර 8ක් හිස්ව තියෙනවා. මේ ගෙවාපු මුදල ගෙවුවනම් අලුතෙන් ගොඩනැගිල්ලක් හදන්න මේ අවශ්‍යතාවයට මේ සෙක්ටොරල් කොමිටීස් වලට ඕනෑ කියලා මේ ගොඩනැගිල්ල ගත්තේ. ඒ ඉඩමේ තව ගොඩනැගිල්ල දෙකක් මේ වෙනකොට හදන්න දැන් අවුරුදු දෙකක් වෙන්නාව මේ කාල සීමාව තුළේ මුදල දීන්න නම් මෙලාකට තවත් හොඳ ගොඩනැගිලි දෙකක් එතන හදාගන්න තිබුණා. ඉතින් ඒ වගේ අපරාධ කරලා මේ රටේ මුදල් නාස්ති කරලා මේ රටේ මුදල් තමන්ගේ හිතවතුන්ට බෙදා දීලා මේ රට ගෙනියන්න පුළුවන් කමක් නැහැ. කෘෂිකර්ම දෙපාර්තමේන්තුවට කෘෂිකර්ම අමාත්‍යාංශයට ඒ වෙනුවෙන් මහා විශාල අලාභයක් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා අපි තමුන්නාසලාට කියන්නේ මේ වගේ අපරාධ කරන්න එපා. මේක තමන්ගේ යාළුවන්ට සල්ලි දෙන්න ඕමනා නම් තමන්ගේ යාළුවන්ට දීලා යම් යම් ගනුදෙනු කරගන්න උවමනා නම් ඔයිට වඩා ශිෂ්ට සම්පන්න විදියට ඒක කළ හැකිව තියෙනවා. ඉතින් ඒ නිසා මේ වෙලාවේ අපිට මතක් කරන්න තියෙන්නේ අපේ රටේ මේ ජාතික ධනය විනාශ කිරීම, නාස්ති කිරීම වගේම රටේ නිෂ්පාදනය පහතට වැටලා තියෙන මේ වෙලාවේ මේ මුදල් අමාත්‍යවරයාට සිද්ධ වෙනවා දැවැන්ත සේවාවක් කරන්න, මේ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න, මේ කෘෂිකර්මාන්තය නංවන්න, ඒ වගේම රටේ ආර්ථිකය ගොඩනගන්න. මොකද රටේ ආර්ථිකය ඉතාමත් අන්තිමටම පහළට වැටිච්ච වෙලාවක් මේක. හැම අතින්ම චෝදනා ලබලා පෞගේ කාලේ ශ්‍රී ලංකා මහ බැංකුවේ සිදුවුණු සිදුවීම ඒක එන්නේම ඒකේ අලාභය එන්නේ අපට වැඩි වෙනවා. ඒ වගේම අපේ රටේ විශාල ආන්දෝලනයකට ලක්වුණු ජාතික අපරාධයක් හැටියටයි අපි ඒක දකින්නේ. ඉතින් ඒ නිසා එවන් අපරාධ මීට පස්සෙ සිද්ධ වෙන්න දෙන්නේ නැතුව මම හිතනවා මංගල සමරවීර මහත්තයා අපි එහෙම ඒ විදිහේ තත්වයකට වැටෙන කෙනෙක් කියලා මම විශ්වාස කරන්නේ නැහැ. මොකද එතුමා හොඳ අපිත් එක්ක ඉතාම සමීපව කටයුතු කළා. එතුමා ගතිගුණ අපි හොඳින් හඳුනනවා. ඉතින් ඒ නිසා සභාපතිතුමනි අපි සතුටු වෙනවා මේ වෙනස් වීම සිදු වුණාට. මේ රටේ අනාගතය ගැන අපි දැන් මෙතන කියන්න අපි සූදානම් නැහැ. ඒ වගේම අපිට පුළුවන් කමකුත් නැහැ. නමුත් අපිට පේනවා අපේ රටේ යම් යම් බරපතල වෙනස් වීම වලට ගමන් කරමින් තියෙන බව. අපේ රට මෙහෙවන්නේ කවුද කියන එක, අපේ රටේ අනාගතය කොයි ආකාරයෙන් මෙහෙවෙනවද කියන එක ගැන අපිට දැන් හොඳට පැහැදිලිව පේනවා කොහේද මේ රට ගෙනියන්න හදන්නේ කියලා. ඉතින් ඒ නිසා අපි ඒ ගැන විමසිල්ලෙන් ඉන්නේ. අපේ රටේ ඉදිරි අනාගතයේ සිදුවෙන මේ වෙනස් වීම් හෙට අනිද්දා අපි දන්නවා තවත් වෙනස් වීම් රාශියක් සිද්ධ වෙනවා. ඒ වෙනස් වීමුත් හැම වෙලාවෙම අපේ රටේ යහපතට සිදුවෙනවද, එහෙම නැත්නම් අපේ අනාගතය තවදුරටත් වෙනස් මගක ගෙනියන්න සිදුවෙනවද කියන එක ගැන අපි විමසිල්ලෙන් බලාගෙන ඉන්නවා අපේ ගරු සභාපතිතුමනි. ඒ වගේම අපේ රටේ මේ කාල සීමාව තුළ තමුන්නාසේ දන්නවා විවිධ ගැටලු ප්‍රශ්න අපිට මුහුණ දෙමින් යනවා. සමහර මේ මුදල් අමාත්‍යවරයා වශයෙන් එතුමාට මේ ඒ වෙනුවෙන් කාලය මිඩංගු කරන්න සිද්ධ වෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. අපේ රටේ මේ මොහොත වෙනකොට යම් යම් දේශ බලවේග ක්‍රියාත්මක වෙනවා. මේ බලවේග ක්‍රියාත්මක කළ රටේ විවිධ තැන්වල විවිධ අස්ථාවරතාවයන් විවිධ දේවල් ක්‍රියාත්මක කරනවා. මම මේක එක සංවිධානයකට චෝදනා කරනවා. මේ සංවිධානයේම තමයි ගරු සභාපතිතුමනි පහුගිය මැතිවරණයේ ජනාධිපතිවරණයේ වෙලාවේ මහින්ද රාජපක්ෂ මහත්තයා පරාජය කරන්නේ මේ ආණ්ඩුවත් එක්ක එකතු වුණේ. එකතු වෙලා කුමන්ත්‍රණ කළා. ඒ එදා ඒ කුමන්ත්‍රණය කරලා එතුමා පරාජය කරන්න මුල්ලුණු සංවිධානය තමයි අද මේ රටේ නැවතත් මේ වගේ තැන් තැන්වල මේ ප්‍රශ්න ඇති කරන්නේ. ඉතින් ඒක කුමන හේතුවක් නිසා කරනවාද කියන එක ගැන අපි කල්පනාවෙන් ඉන්න ඕනේ. ඊළඟට මොන විදිහේ වැඩපිළිවෙලකට මේ දේශපාලන කුමන්ත්‍රණ ඉස්සරහට ගෙනියනවාද කියලා. අපි බෞද්ධයන් හැටියට අපි ලැජ්ජ වෙනවා මේ කරගෙන යන වැඩපිළිවෙලට. අපේ ආගමට කරන මහ විශාල නිගාවක් මේක. ඉතින් ඒ නිසා අපි කියනවා මේ වෙලාවේ අපේ ජාතිය කල්පනාවෙන් හිටිය යුතු වෙලාවක්. අපේ රට කල්පනාවෙන් සිටිය යුතු වෙලාවක්. කොයි ආකාරයෙන් කොයි පැත්තකට මේ රට මෙහෙවන්නේ යනවාද කියන එක, මේ කුමන්ත්‍රණ කාර්යෝ කොයි විදිහට කටයුතු කරනවාද කියන එක ගැන අපි කවුරු සැලකිල්ලෙන් සිටිය යුතු වෙලාවක්. මේ ආණ්ඩුව අසීරුතාවයට පත් කරන්න හෝ එහෙමත් නැත්නම් අපේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා මහින්ද ජනාධිපතිවරණයෙන් පරාජය කරන්න දැවැන්ත කුමන්ත්‍රණයක් ක්‍රියාත්මක කරා මේ උදවිය. විවිධ රටවල් වලට ගිහිල්ලා ඒ රටවල් වලින් මුදල් අරගෙන ඇවිල්ලා ඒ සංවිධානාත්මක කරපු ක්‍රියාවලිය මේ සැරේ ගෙනියන්න හදන්නේ කොයි පැත්තරද කියන එක ගැන අපිට විශාල සැකයක් තියෙනවා කරු සභාපතිතුමනි. ඒ නිසා අපි විමසිල්ලෙන් බලාගෙන ඉන්නවා. අපි රජයෙන් ඉල්ලා හිටිනවා මේ ගෙන යන මේ බෞද්ධයන් හැටියට අපි ලැජ්ජ වෙන මේ වැඩපිළිවෙලට ගතියුතු පියවර ගන්න. තවමත් රජයේ පියවර අරගන්නේ නැහැ. ඒක තමයි අපිට තියෙන සැකය. මොකද්ද මේ කරන්න යන්නේ කියලා.
මොකද්ද
මේ කරන්න යන්නේ කියලා. ඒ නිසා සභාපතිතුමනි අපි තමුන්නාන්සිරට විතරක් නෙමෙයි රජයට කියනවා මේ වැඩපිළිවෙල ගැන අපේ රටේ අනාගතය ඉසාමත්ම නරක තැනකට ගෙනියන වැඩපිළිවෙලක් තමුන්නාන්සලා මේ ගොල්ලත් එක්ක කුමන්ත්‍රණය කළා මහින්ද රාජපක්ෂ මහත්තයා පෙරද්දූ වගේම රට මහ විශාල අගහදයකට ගෙනියන වැඩපිළිවෙලක්. ඒ නිසා ඒ ගැන කටයුතු කරන්න තමුන්නාන්සලා පැකිලෙන එකක් නැතේ කියලා මම විශ්වාස කරමින් මගේ වචන ස්වල්පේ මම හමාර කරනවා.
ගරු සභාපතිතුමනි මම ගරු මන්ත්‍රීතුමාට පැහැදිලි කරන්න සතුටුයි. රජය ඊයේ මේ පස්සේ ගැන සාකච්ඡා කරලා පැහැදිලි නියෝගයක් ඉක්ුත් කරලා තිනවා මේ ජාතිවාදී අරගල ඇති කරන්න උත්සාහ දරන අය සියලු දෙනාම අත්අඩංගුවට ගන්න කියලා අපි පැහැදිලි උපදෙස් දීලා තියෙනවා. නීතිය ආරක්ෂා කරන්න කියලා නෑ ගරු ගරු බුගුලසනාර උඩ මන්ත්‍රීතුමනි
එතුමාට කතා කරන්න අවස්ථාව
දෙන්න. මම උත්තරයක් දෙන්න හදන්නේ සීලාචාරය වාඩි වෙලා ඉන්න පොඩ්ඩක්. හැම මොලි ටයිට් රිප්ලයි යු. සීලාචාරනේ. මම උත්සාහ කරන්නේ මෙතුමාට උත්තරයක් දෙන්න. මෙතුමාට සීලාචාරකමක් නැහැ වාඩි වෙලා අහගෙන ඉන්න. මම කියන්නේ රජය පැහැදිලිව උපදෙස් දීලා තියෙනවා. ඒ ජාතිවාදී අරගල ඇති කරන්න උත්සාහ කරන සියලු දෙනාම අත්අඩංගුවට ගන්න කියලා ඒක පරීක්ෂණයක් කළා. අත්අඩංගුවට ගන්න ඕන පසුගිය ආණ්ඩු කාලේ ගස් බඳින්න බෑ අපිට. සුදු වෑන් නදාගෙන අරගෙනවත් බෑ. අනිත් එක පසුගිය ආණ්ඩු කාලේ අලුත් ගම බේරුවල සිද්ධිය ඇති වුණා. බොරුවද කිරුවේ? මොනවද කෙරුවේ? මොනවද කෙරුවේ? අපේ මේක යහපාල මේක යහපාලන ආණ්ඩුවක් මේ මේක මේ තා විනාඩි 15ක් කතා කරලත් බදි සීලාචාරකමක් නෑ මේ විනාඩි මම කියන්නේ ඇදුවේ අපි රජය පැහැදිලිව උපදෙස් දීලා තියලා කවුරු හෝ තරාතිරම නොබලා එයා තරගුණ ගන්න කියලා අපි පරීක්ෂණ කරගෙන යනවා මං හිතද අධහන්නේ සාගරත්වයක මහතා මීට වඩා වැඩි විස්තරයක් දෙයි අපි උපදෙස් දීලා තියෙනවා අපි කිසි කෙනෙක් මේ මේ ආරක්ෂා කරන්න කටයුතු කරන්නේ
Honorable Sivashakti Ananda, you have 20 minutes.
கௌரவ தலைமைதாங்கம் உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் ஏழு ஒதுக்கீட்டு சட்டத்தின் கீழே கீழுள்ள விடயதானங்களிலே முக்கியமாக கல்வி வெளியீட்டு திணைக்களம் தொடர்பாக சில கருத்துக்களை கூறலாம் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலே தமிழ் மொழி மூலம் வெளியிட அச்சிடப்படுகின்ற புத்தகங்கள் தொடர்ச்சியாக சிங்கள மொழியிலிருந்து தமிழ் மொழி மாற்றம் செய்யும்போது பல்வேறுபட்ட எழுத்துப்பிழைகள் கருத்துப்பிழைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதுக்கப்பால் எங்களுடைய வரலாறுகள் தமிழ் மன்னர்களுடைய வரலாறுகள் கூட இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது அல்லது மறைக்கப்படுகின்றது குறிப்பாக சங்கிலிய மன்னன் பண்டாரவன்யன் குளக்கோட்டன் போன்ற தமிழ் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த தமிழ் மன்னர்களுடைய இந்த வரலாறுகளை எங்களுடைய மாணவர்கள் கல்வி கற்பதற்காக அல்லது இந்த மன்னர்களை பற்றியான வரலாறுகள் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த கல்வி வெளியீட்டு திணைக்களம் இதை இருட்டடிப்பு செய்கின்ற விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆகவே கல்வி வெளியீட்டு திணைக்களம் தமிழ் மொழி மூலம் வெளியீடு செய்கின்ற இந்த புத்தகங்களிலே ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட கருத்துப்பிழைகளையும் வரலாறு திரிவுபடுத்தல்களையும் நிறுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கு மாறாக வடக்கு கிழக்கு பொறுத்தமட்டில் இந்த மாகாணங்களிடம் இந்த பாட புத்தகங்களை அச்சிடுகின்றது அல்லது இந்த பாட புத்தகங்களை தயாரிக்கின்ற பணிகளை தமிழ் மொழி மூலமுள்ள கல்வியாளர்களை வைத்து இந்த புத்தகங்களை வெளியீடு செய்ய வேண்டுமென்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக கமத்தொழில் திணைக்களம் தொடர்பாக இந்த வருடம் பருவ மழை காலம் பிழைத்திருக்கின்ற காரணத்தினால் விதன் நெல்லுக்கு ஒரு பாரிய தட்டுப்பாடு ஏற்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே எங்களுடைய மாகாணங்களிலே காலப்போகத்துக்கு தேவையான விதன் நெல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே மாதிரி எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய களஞ்சியங்கள் இருக்கக்கூடிய நெல்கள் கடந்த 3 வருட காலமாக அந்த நெல்களை விற்க முடியாத நிலைமை இருக்கின்றன ஆகவே அந்த நெல்லை விற்பனை செய்தால் தான் அடுத்த போகத்துக்குரிய நெற்களை இந்த களஞ்சியங்களிலே சேமிக்க முடியும் ஆகவே உரிய விலையிலே நெல் இந்த விலையை நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த நெற்களை விற்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுக்கு அப்பால் குளங்கள் புனரமைப்பு தொடர்பாக நேற்றைய தினம் கூட நான் மன்னார் மாவட்டத்திலே முள்ளிக்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் அந்த முள்ளிக்குளம் கிராம மக்களுடைய பிரதானமான வாழ்வாதாரம் அவர்களுக்கு உரிய குளங்கள் முள்ளிக்குளம் கீரிசுட்டான் போன்ற அந்த பிரதேசத்திலே பல குளங்கள் தாங்கள் மீளக்குடியேறி பல வருடங்கள் கடந்தும் கூட அந்த குளங்கள் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது ஆகவே அந்த குளங்கள் புனரமைக்கப்பட்டால் தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதை மிக கவலையோடு தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மன்னார் மாவட்டத்திலே முள்ளிக்குளம் பிரதேச கிராமம் தாங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருப்பதாகவும் அங்கே போக்குவரத்து வசதி இல்லை பாதைகள் சீரின்மை சுகாதார வசதிகள் இல்லை இதுக்கப்பால் அந்த கிராமத்தினுடைய மக்களுடைய காணிகள் வன பரிபாலன திணைக்களம் கிட்டத்தட்ட 40 குடும்பங்களுக்கு மேற்பட்ட 200 ஏக்கர் காணிகளை வன பரிபாலன திணைக்களம் கையகப்படுத்தி இருக்குது போன்ற பல குறைபாடுகளை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று இந்த நேரத்திலே குறிப்பிட்டு கொண்டு அடுத்ததாக புகையிரத திணைக்களம் தொடர்பாக அண்மை காலமாக வடக்கு மாகாணத்திலே பாதுகாப்பற்ற போயிருந்த கடவைகளாலே கிட்டத்தட்ட 35 விபத்துக்கள் நடைபெற்றிருக்கின்றது. அதிலே 17 பேர் உயிரிழப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்த உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் பாதுகாப்பற்ற போயிருந்த கடவைகள் அங்கே இருக்கிறது. அங்கே பொருத்தப்பட்டிருக்கிற அந்த மின் விளக்குகள் சரியான முறையில் அந்த மின் விளக்குகள் வேலை செய்யாமல் காரணத்தினால் இந்த விபத்துக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கப்பால் கடந்த வடக்கு கிழக்கிலே 300 பேர் இந்த போயிருந்த கடவை காப்பாளர்கள் 3 வருடமும் 10 மாதம் காலமாக போலீஸ் திணைக்களத்துக்கு கீழே நாளொன்றுக்கு 250 ரூபா குறைந்த ஊதியத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கான இந்த நிரந்தர நியமனத்தை கேட்டு பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடத்தியும் இவர்களுக்கு அந்த நிரந்தர நியமனம் கிடைக்கவில்லை. வடமாகாணத்திலே மட்டும் பாதை பராமரிப்பாளர்களுக்காக 800 வெற்றிடங்களும் கிழக்கு மாகாணத்திலே 650 வெற்றிடங்களும் இருக்கின்ற காரணத்தினால் இவர்களை நிரந்தர நியமனத்துக்கு தங்களை உள்வாங்கும்படி கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தில் கூடிய கவனத்தை செலுத்தி இவர்களுக்கு அந்த நிரந்தர நியமனம் வழங்குறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றதை கேட்டுக்கொண்டும், அடுத்ததாக கல்வி திணைக்களத்தோடு இன்னொரு முக்கியமான விடயம், 2014-15 ஆசிரியர் கல்வியாளர் சேவை 3 உள்ளீர்ப்பின் போது அங்கே ஒரு முறைகேடு நடந்திருக்கின்றது. ஆகவே அந்த முறைகேட்டை சீர் செய்யும் முகமாக 2014-15 வழங்கப்பட்ட சேவை நியமனத்தின் போது முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கிறது. 2013-14 ஜனவரி மாதம் நடைபெற்ற நேர்முக பரீட்சையின் அடிப்படையை வைத்து 2015 நடைபெறவிருந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக அவசரமாக அரசியல் செல்வாக்கு நிமித்தம் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஆசிரியர் மத்திய நிலையங்களில் 10-15 வருடங்கள் கடமையாற்றி வரும் முழு தகுதியும் தராதரமும் பெற்ற சுமார் 35 பேருக்கு நாடளாவிய ரீதியிலே மூவினத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நியமனம் வழங்கப்படவில்லை. ஆகவே 10-15 வருடங்கள் ஆசிரியர் மத்திய நிலையங்களிலே கடமையாற்றும் முகாமைத்துவ சேவையை வழங்க ஆவண செய்ய வேண்டுமென்று இந்த உத்தியோகத்தர்கள் எங்களிடம் அந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கான அந்த உரிய நியமனத்தை வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கூறிக்கொண்டு, இங்கே புதிய நிதியமைச்சர் அவர்கள் உரையாற்றும் போது இந்த நாட்டிலே பொருளாதார அபிவிருத்திக்கு 2 முக்கியமான தடைகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். 1 பயங்கரவாதம், 2 ஊழல். இந்த 2 தான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக கூறியிருந்தார். இதே நிதியமைச்சர் அவர்கள்தான் இந்த ஆட்சி மாற்றத்திலே மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கின்றார். முக்கியமாக இந்த ஆட்சி மாற்றத்துக்கு சொல்லப்பட்ட காரணம், இந்த நாட்டிலே முன்ன நாள் ஆட்சியாளர்கள் செய்த ஊழல் மோசடிகளை தாங்கள் அம்பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி முன்னாள் ஆட்சியாளர்கள் செய்த மனித உரிமை போர்க்குற்ற விடயங்களும் கவனத்தில் எடுக்கப்படும் அன்று. ஆனால் இந்த 2 வருட காலம் வெளிவார அமைச்சராக இருந்த கௌரவ மங்கள சமரவீர அவர்கள்தான் இந்த முன்ன நாள் ஆட்சியாளர்கள் செய்த இந்த ஊழல் மோசடியில் இருந்தும் போர்க்குற்றம் மனித உரிமை குற்றங்களிலேயும் இருந்தும் இவர்களை காப்பாற்றி இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு இந்த வெளிவார அமைச்சர் தான் அதுக்கு முக்கியமான பங்கை வகித்திருக்கின்றார். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடு பொருளாதார அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, மனிதவள அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக எந்த விதமான அபிவிருத்தியையும் காண முடியாத ஒரு நிலைமை தான் இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வருடந்தோறும் ஒவ்வொரு நிதி அமைச்சர்களும் பாதுகாப்புக்காக அதிக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்காக அந்த பணம் செலவு செய்யப்படவில்லை. அதே மாதிரி மனிதவள அபிவிருத்தி என்று பார்த்தால் கடந்த 30 வருட காலம் பல ஆயிரக்கணக்கான மனித உயிர்கள் அளிக்கப்பட்டிருக்க ஒழிய மனிதவள அபிவிருத்தி சம்பந்தமாக எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் காணவில்லை. ஆகவே இனியாவது இந்த புதிய நிதியமைச்சர் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார அபிவிருத்தி ஒரு மனிதவள அபிவிருத்தி நடக்க வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு யுத்தம் நடைபெற்று முடிந்து 8 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. ஆகவே வருடந்தோறும் யுத்தம் இல்லாத காலத்திலேயும் கூட ஒரு யுத்த காலத்திலே பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுற நிதி அதே அளவு நிதி தான் வருடந்தோறும் இந்த யுத்தத்தின் பாதுகாப்பு தரப்புக்காக இந்த நிதி ஒதுக்கப்படுதே ஒழிய இந்த பொருளாதார ரீதியாக இந்த அபிவிருத்திக்கு எந்த விதமான ஒரு சரியான பங்களிப்பு இல்லை என்பதை தான் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல் கடந்த 3 மாத காலம் இன்றைக்கு இந்த வடக்கிலையும் கிழக்கிலையும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காணாமல் போனவர்களுடைய போராட்டம் தொடர்பாக இந்த அரசாங்கம் எந்த விதமான கவனத்தை செலுத்தவில்லை என்றதுக்கு அப்பால் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அவர்கள் சம்பூருக்கு விஜயம் செய்திருந்த வேளையிலே எதிர்க்கட்சி தலைவரை தனக்கு அருகாமையில் வைத்துக்கொண்டு இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக இராணுவ முகாம்களில் ஏதாவது அவர்கள் இருந்தால் தாங்கள் தங்களுக்கு முறையிட்டால் தாங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லியும் அதே மாதிரி இந்த காணாமல் போனவர் தொடர்பாக சிலர் தனக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருப்பதாகவும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எங்களை பொறுத்தமட்டிலே வடக்கு கிழக்கிலும் சரி தெற்கிலும் சரி பரணகம ஆணைக்குழுவுக்கு முன்னால் 24,000 பொதுமக்கள் முறப்பாடு செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 24,000 பேரிலே இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் வெள்ளவேனிலே கடத்தப்பட்டிருக்கின்றவர்கள் ஆகவே இப்படிப்பட்ட இவ்வளவு பெருந்தொகையானவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிற நேரம் சாதாரண பொதுமக்கள் எப்படி இந்த இராணுவ முகாங்களுக்குள் போய் சென்று தங்களுடைய பிள்ளைகளோ தங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ இருக்கிறார்கள் என்பதை எப்படி தேடி கண்டறிய முடியும்? அப்படியான ஒரு நிலைமை இதுவரை காலமும் இந்த நாட்டில் இருந்ததான்னு கேட்டால் அப்படி ஒரு நிலைமை இல்லை. ஆகவே இந்த முப்படைக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் ஒரு பொறுப்பற்ற தனமாக இந்த காணாமல் போனவர்களுடைய விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கிற கருத்தென்பது மிகவும் வேதனையான ஒரு விடயம். குறிப்பாக இதே ஜனாதிபதி இறுதிக்கட்ட யுத்தத்திலே பிரதி பாதுகாப்பு அமைச்சராக கூட இருந்திருக்கிறார். ஆகவே இந்த யுத்தம் எப்படி நடைபெற்று முடிந்தது, இந்த யுத்தத்திலே எவ்வளவு மனித உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது அழிக்கப்பட்டிருக்கிற விடயங்கள் கூட முழுமையாக இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த 3 மாதங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த உறவினர்களுக்கு இந்த அவர்களுக்கு ஒரு சரியான பதிலை வழங்க வேண்டிய ஒரு தேவை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதே மக்கள் தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்காக முன்னுக்கு நின்றவர்கள். ஆகவே இந்த மக்கள் அதாவது காணா போனவர்கள் இருக்கிறார்கள் அல்லது இல்லை இல்லை என்று சொன்னால் அது அவர்களுக்குரிய பதிலை வழங்க வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய அடுத்த கட்டமாக அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய அலுவலகங்கள் திறந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டமாக அவர்களுக்குரிய நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். ஆனால் எந்த ஒரு பதிலும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பது மிகவும் கண்டிக்கக்கூடிய விடயம். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நான் நினைக்கின்றேன் இறுதிக்கட்ட யுத்தத்திலே இந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய இராணுவ தளபதியாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சரத் பொன்சேகா அவர்கள் அவர்தான் இந்த இறுதிக்கட்ட யுத்தத்துக்கு தலைமை வகித்தவர். ஆனால் அவர் கூட நேற்று முன்தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். வடக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வருகிறது என்று சொல்லியும் அவர் கூறுகின்ற எல்லா விடயத்துக்கும் தாங்கள் தாளம் போட முடியாது என்ற ஒரு கருத்தை கூறுகின்றார். நாங்கள் அவரிடம் கேட்கின்றோம் இறுதிக்கட்ட யுத்தத்துக்கு தளபதியாக பொறுப்பை அந்த தளபதி என்ற பொறுப்பை வகித்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா அவர்கள். ஆகவே நீங்கள் முதலமைச்சருடைய அரசியல் எதிர்காலம் முடிகிறதோ முடியலையான்றது ஒரு பக்கம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறவர்கள் நீங்கள் பொறுப்பாக இருந்த காலத்திலே இந்த காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது உங்களுடைய இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் அதை தெளிவுபடுத்துறதுக்கு தெளிவுபடுத்தாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீங்களா அல்லது இன்னும் நீங்கள் ஒரு இராணுவ தளபதியாக இருக்கிறீங்களா என்பது எங்களுக்கு தெரியாத விடயமாக இருக்கிறது. வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனை பொறுத்தமட்டிலே அவர் இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான உயர் பதவியான நீதியரசராக இருந்திருக்கின்றார். அதுக்கப்பால் வடமாகாணத்திலே அதிகப்படியான மக்களினுடைய ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற ஒரு தேர்தலிலே வாக்குகளை பெற்று அதிகப்படியான தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு வடக்கு மாகாணத்தின் ஒரு ஒரு முதலமைச்சருடைய அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வருகிறது என்று சொன்னால் இது பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு கருத்தா என்பதை நாங்கள் அறிய விரும்புகின்றோம். இரண்டு சொன்னால் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களாக இருக்கலாம், கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களாக இருக்கலாம், நாங்கள் அனைவரும் சேர்ந்து தான் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த நாங்கள். ஆகவே இந்த ஆட்சி மாற்றத்தினுடைய பிரதானமான ஒரு கட்சியைச் சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மாகாணத்தினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சருடைய அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு கொண்டு வரப்போவது என்று சொன்னால் இது அவர் என்ன முதலமைச்சருக்கு எச்சரிக்கை விடுகிறாரா? அவர் இப்போ பாராளுமன்ற உறுப்பினரா அல்லது இராணுவ தளபதியாக இருக்கின்றாரா இதை நாங்கள் அறிய விரும்புகின்றோம். இரண்டு சொன்னால் நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்திலிருந்து இற்ற வரைக்கும் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் வழங்கிய நிபந்தனையற்ற ஆதரவுகள் அதாவது எங்களுடைய கூட்டமைப்பினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் புதிய ஒரு அரசியல் சாசனம் ஒன்று இந்த பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட இருக்கிறது. அந்த புதிய அரசியல் சாசனத்துக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த ரெண்டு வரவு செலவு திட்டத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவளித்திருந்தோம். இதுக்கப்பால் ஐநா சபையிலும் சரி அல்லது இங்கே இலங்கைக்குள்ளும் சரி இந்த தேசிய அரசாங்கத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் பிரதானமான ஒரு கட்சியைச் சேர்ந்த இந்த இறுதிக்கட்ட யுத்தத்துக்கு தலைமை வகித்த சரத் பொன்சேகா அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சருக்கு எச்சரிக்கை விடுகிற அளவுக்கு அல்லது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று கூறுகிற அளவுக்கு என்றால் உங்களுக்கும் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த எங்களுக்கும் என்ன அடிப்படையில் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து வேலை செய்ய முடியும் என்றதை தான் நாங்கள் அறிய விரும்புகின்றோம். இரண்டு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எவ்வளவு தூரம் ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் ஒரு சமாதானத்தையும் கட்டி எழுப்புவதற்காக இந்த தேசிய அரசாங்கத்துக்கு எவ்வளவு தூரம் எங்களுடைய சுயமரியாதைகளை விட்டு இறங்கி இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஜனாதிபதியோடையும் பிரதமரோடையும் கூட்டமைப்பினுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சம்பந்தனையா அல்லது இனிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுய கௌரவங்கள் எல்லாத்தையும் இழந்து கூட ஒரு நல்லெண்ணத்தை ஒரு சமாதானத்தை நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கு செயல்பட்டிருக்கிறோம். ஆனால் மாறாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய முதலமைச்சருக்கு எச்சரிக்கையை விடுக்கிற அளவுக்கும் அல்லது எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக ரீதியான இந்த போராட்டங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பது எங்களுக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது மட்டுமல்ல எதிர்காலத்திலே இந்த ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டால் இது ஒரு விபரீதமான விளைவைத்தான் நோக்கி செல்லும். ஏனென்று சொன்னால் இதுதான் ஆரம்பத்தில் நடந்தது. தந்தை செல்வநாயகத்தின் காலத்திலிருந்து அந்த அகிம்சை போராட்டங்கள் நீங்கள் இரும்பு கரம் கொண்டு நசுக்க வெளிக்கிட்டதனுடைய விளைவு தான் கடந்த 30 வருட காலம் அது ஒரு ஒரு இரத்தம் சிந்திய ஒரு பெரிய ஆயுத போராட்டமாக மாறியது. அதே மாதிரி இன்றைக்கு 3 மாதங்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறவர்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லியும் அதே மாதிரி வேலையேற்றிருக்கின்ற இந்த பட்டதாரிகளினுடைய போராட்டம் இதுக்கு அப்பால் இன்றைக்கு சுகாதார தொண்டர்களாக வடமாகாணத்திலே கடந்த 10 தொடக்கம் 15 வருட காலம் போர்க்காலத்திலே பணிபுரிஞ்ச இந்த சுகாதார தொண்டர்கள் தங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை வழங்க சொல்லி போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மேல் மாகாணத்திலே இருக்கக்கூடிய சுகாதார தொண்டர்களுக்கு அவர்கள் 8ஆம் வகுப்பு படித்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு டெங்கு பரிசோதிப்பவர்கள் என்ற அடிப்படையில் பரிச்சாத்தமாக 600 பேர் உள்வாங்கப்பட்டுகிறார்கள். அதே மாதிரி இந்த வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய சுகாதார தொண்டர்கள் கேட்கின்றார்கள் மேல் மாகாணத்திலே வழங்கப்பட்ட அதே மாதிரி ஒரு நியமனம் பத்து தொடக்கம் பதினைஞ்சு வருட காலமாக நாங்கள் பணிபுரிந்த எங்களுக்கே அது தரக்கூடாது என்ற கேள்வி. ஆகவே இந்த இப்படிப்பட்ட புறக்கணிப்புகள் இந்த மாதிரியான பாரபட்சங்கள் இது தொடராமல் இருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சரியான ஒரு பாதையை நோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் எங்களை நல்லெண்ண சமிக்கைகளை நீங்கள் உதாசீனம் செய்வீர்களாக இருந்தால் மீண்டும் இந்த நாடு ஒரு பாரிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
தேங்க்யூ. ஆனரபிள் அரவிந்த் குமார், யூ ஹேவ் 10 மினிட்ஸ்.
தேங்க்யூ சார். இன்று நாங்கள் பல்வேறு அமைச்சுக்களோடு தொடர்பட்ட விடயங்களை பற்றி விவாதித்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக நேற்று நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்திலே சில முக்கியமான அமைச்சுக்களின் பதவிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே நிதி அமைச்சையும் வெளிவிகார அமைச்சையும் நான் இங்கே குறிப்பிட்டு கூறலாம் என்று நினைக்கின்றேன். இன்று புதிதாக பதவியேற்றிருக்கும் நிதியமைச்சர் கௌரவ மங்கள சமரவீர, அதேபோல் வெளிநாட்டு அமைச்சராக பதவியேற்றிருக்கும் கௌரவ ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட ஏனைய அமைச்சர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லாட்சி அரசாங்கம் என்று ஏற்படுத்தப்பட்டு சுமார் 1.5 வருடங்கள் முடிவுற்ற நிலையிலே ஒரு அமைச்சரவை மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த அமைச்சரவை மாற்றத்தை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு குற்றம் குறைகளை பலர் சுமத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அமைச்சரவை மாற்றம் என்பது ஒரு நாட்டிலே அது ஒன்றும் புதுமையான விடயமல்ல. அமைச்சரவை மாற்றம் அவ்வப்போது இந்த நாட்டிலே ஆட்சியிலே இருக்கும் அரசாங்கத்திலே பலமுறை இடம்பெற்று வந்ததையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே ஒரு நாட்டின் நல்ல ஆட்சிக்கு, ஒரு நாட்டின் நல்ல நிர்வாகத்திற்கு, ஒரு நாட்டின் சுவிசேஷத்திற்கு அமைச்சரவை மாற்றம் இன்றியமையாதது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று நாடு ஒரு நல்ல சுவிட்சகரமான எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நகர்வை பொறுக்க முடியாத சிலர் இன்று இந்த நல்லாட்சியின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். விசேடமாக சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் இன்று நல்லாட்சியிலே விசேடமாக மலைய மக்களை பொறுத்தளவிலே நாங்கள் ஏற்படுத்திய இந்த நல்லாட்சி, வடகிழக்கு தமிழர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நல்லாட்சி எமது மக்களின் சுபீட்சத்திற்காக தனது பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பு வீண் போகாது என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. இன்று வடகிழக்கிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழுப்பியிருக்கின்றது. அவற்றை தீர்க்க வேண்டிய ஒரு தார்மீக கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. ஆகவே அதனை நாங்கள் சரியாகவும் பொறுப்புடனும் செயல்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இன்று இந்த நல்லாட்சியின் செயல்பாடுகளை பொறுக்க முடியாத ஒரு சிலர், இந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று எண்ணும் ஒரு சிலர் பல்வேறு கைங்கரியங்களை முன்கொண்டு செல்வதை நாங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்கும்போது இன்று எமது நல்லாட்சியின் செயல்பாட்டை தடுப்பதற்கு மிக இலகுவான ஒரு சில வழிமுறைகளையும் கையாள எத்தனிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இந்த நல்லாட்சியின் செயல்பாடை தடுக்க வேண்டுமென்றால் அல்லது அவர்களின் எதிர்பார்ப்பு நடக்காத ஒரு எதிர்பார்ப்பு அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்புக்கு அவர்கள் இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த முயல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறிது காலம் இனவாதம் என்பது இல்லாமல் இருந்த நிலையிலே இன்று அது மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இனவாதத்தின் ஊடாக ஒரு நாட்டின் சுபீட்சத்தை, மக்கள் மத்தியிலே இருக்கும் சகோதரத்துவத்தை, மக்கள் மத்தியிலே இருக்கும் புரிந்துணர்வை, மக்கள் மத்தியிலே இருக்கும் நல்லெண்ணங்களை சீர்குலைக்க முடியும். அந்த வகையிலே இன்று அதற்கு தூவமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர். இவ்வாறான நிலைமையை ஏற்படுத்துவதனூடாக, நாட்டிலே ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்துவதனூடாக, நாட்டின் சமாதானத்திற்கும் நல்லாட்சியின் செயல்பாடுகளுக்கும் தடை விதிக்க முடியும் என்ற சிலர் கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள், எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். சில அரசியல்வாதிகள் இதிலே குளிர்காய எத்தனிக்கின்றார்கள். ஆகவே அதனை நாங்கள் எந்த வகையிலும் அனுமதிக்கப் போவதில்லை, எந்த வகையிலும் அதற்கு இடம் கொடுக்கப் போவதில்லை. ஆகவே நாங்கள் இனவாதத்தையோ இனக்கலவரத்தையோ எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது. ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தளவிலே இவ்வாறான இனவாதிகளை அடையாளம் கண்டு, இனவாதிகள் எத்தரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனை வழங்கப்படல் வேண்டும் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இன்று எமது நாடை பொறுத்தளவிலே, நாங்கள் ஒரு விவசாய நாடு, எமது நாட்டின் எதிர்காலம் விவசாயத்திலே தங்கியிருக்கின்றது. விவசாயத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதனூடாக நாங்கள் அந்த இலக்கை நோக்கி போக முடியும். விவசாயத்திற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பும் அதேபோல் ஒத்தாசையும் வழங்குவதன் ஊடாக எமது விவசாயத்துறையை நாங்கள் மேம்படுத்த முடியும். ஆகவே இவ்வாறு செய்வதன் ஊடாகவே நாங்கள் தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மிளிரக்கூடிய அந்த நிலைமை ஏற்படும். அதே நேரத்தில் தோட்டப்புறங்களை பொறுத்த அளவிலே 1992 தனியார் துறையினருக்கு தோட்டங்களை கையளித்ததன் பின்பு இன்று தோட்டங்கள் நிலைமை மிக மோசமாக பின்னடைவை நோக்கி செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக பார்க்கும்போது தோட்டங்கள் இலவசமாகவே வழங்கப்பட்டதை போன்ற ஒரு நிலைமை அந்த காலத்தில் இருந்தது. ஆகவே இவ்வாறு இலவசமாக தோட்டங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அதன் பெருமதியை புரியாத வண்ணம் செயல்படுவதை பார்க்கும்போது அது மிக வேதனை அளிக்கின்றது, விசனத்தை தருகின்றது. ஆகவே தோட்டப்புறங்களின் நிலைமை மாற்றுவதற்காக அரசாங்கம் கடுமையான பணிப்புரைகளை வழங்குவது மாத்திரமன்றி கடுமையான கண்காணிப்புகளை மேற்கொள்வதன் ஊடாக தோட்டங்கள் சீரழிந்து போவதை நாங்கள் தடை செய்ய முடியும். இன்று தோட்டத்திலே இருந்து தொழிலாளர்கள் வெகுவாக வெளியேறுகின்றார்கள். தோட்டத்திலே அவர்களுக்கு போதிய ஊதியம் இல்லாத காரணத்தினால் தோட்ட தொழில் தேவையில்லை என்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் வெவ்வேறு பிரதேசங்களுக்கு தொழில் தேடி போக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு தோட்டத்தை விட்டு தொழிலாளர்கள் வெளியேறுவதை நாங்கள் தடுக்க வேண்டும். தோட்டங்களிலேயே அவர்கள் தொழில் செய்யும் வண்ணம் தோட்டங்கள் நிலைமைகளை நாங்கள் நல்ல முறையிலே மாற்றுவதன் ஊடாகவே இதனை நாங்கள் செய்ய முடியும். ஆகவே தோட்டங்களிலே இருந்து தொழிலாளர்கள் வெளியேறி சென்றால் தோட்டங்களிலே தொழில் செய்வதற்கு ஒருவருமே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். அப்படியென்றால் 200 முன்பதாக இங்கே தோட்டங்களை உருவாக்குவதற்கு, காடுகளை அழிப்பதற்கு, ரப்பர் தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் எவ்வாறு தென்னிந்தியாவில் இருந்து தொழிலாளர்களை இங்கே கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்ததோ அதற்கு நிகராக, அதற்கு ஒப்பான ஒரு வகையிலே எதிர்காலத்திலும் நாங்கள் வெவ்வேறு நாட்டிலே இருந்து தோட்ட தொழிலிலே ஈடுபடுத்த வேண்டி தொழிலாளர்களை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை மிக விரைவிலே ஏற்படும் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எச்சரிக்க விரும்புகின்றேன். ஆகவே இதனை தடுத்து நிறுத்துவதற்கு அரசாங்கத்திற்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது, அரசாங்கத்திற்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் தோட்டப்புறங்களின் நிர்வாகத்தை மிக உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். தோட்டப்புறங்களில் ஏற்பட்டிருக்கும் சீர்குழுவை நாங்கள் தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது. அதனை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதன் ஊடாகவே இந்த அவல நிலையிலே இருந்து நாங்கள் தோட்டங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். நான் ஏற்கனவே கூறியதை போல இந்த நாடு ஒரு விவசாய நாடு, இந்த நாட்டின் எதிர்காலமே விவசாயத்திலே தங்கியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் விவசாயத்துறையை மேம்படுத்துவதன் ஊடாகவே நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு சுபீட்சத்தை எதிர்பார்க்க முடியும். இந்த நாட்டிலே நல்ல நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று உல்லாச பயணிகளின் வருகை அதிகரித்து போகின்றது. தொழில்துறைகள், தொழில் பேட்டைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் எமக்கு இல்லாமல் போயிருந்த GSP+ சலுகை இப்பொழுது மீண்டும் எமக்கு கிடைக்கும் வண்ணம் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையின் ஊடாக நிச்சயமாக எமது நாடு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்று ஜிஎஸ்டி வந்ததற்கு சிலர் அதனை விரும்புகின்றார்கள் என்று பார்த்தால் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு தெரியும் இந்த ஜிஎஸ்டி பிளஸ் சலுகையின் ஊடாக எமது நாட்டின் வளம் அதிகரிக்கும், எமது நாட்டின் அபிவிருத்தி அதிகரிக்கும், எமது நாட்டின் பொருளாதாரம் அதிகரிக்கும். ஆகவே அதனை கொச்சைப்படுத்துகின்றார்கள். அது கிடைத்ததை பற்றி மகிழ்வதற்கு பதிலாக அதற்காக அவர்கள் புறம்பேசும் தெரியும் ஒரு நிலைமையும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஜிஎஸ்டி பிளஸ் இந்த கிடைத்த இந்த சலுகையின் ஊடாக நாங்கள் அதனை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். மூடப்பட்டிருக்கும் தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும், ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதன் ஊடாக வேலைவாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்த முடியும். தோட்டப்புறங்களிலே பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது. அவற்றை நாங்கள் வெவ்வேறு தொழில்துறையிலே ஈடுபடுத்தும் வண்ணம் அவற்றை நாங்கள் மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றுவதன் ஊடாக நாங்கள் ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு வேலையில்லா பிரச்சினை தீர்ப்பதற்கு அது ஏதுவாக அமையும் என்பதை இந்த உயரிய சபையிலே கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அவை தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
Thank you. Honorable Douglas Devananda, you have 20 minutes.
நன்றி. சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் 6 துறைகள் சார்ந்து 7 விடயங்கள் தொடர்பிலான கட்டளை சட்டங்கள் குறித்து இங்கே வாத விவாதங்கள் இடம்பெறுகின்ற நிலையில், அந்த துறைகள் சார்ந்து எமது மக்கள் மத்தியில் நிலவுகின்ற பிரச்சனைகள் குறித்து இங்கே எனது கருத்துக்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் கல்வி வெளியீட்டு திணைக்களம் சார்ந்தும் அதன் ஊடாக எமது கல்வித்துறை சார்ந்தும் குறிப்பிடப்படுகின்ற போது, கல்வி அமைச்சின் கீழ் தேசிய கல்வி நிர்வாகம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், பரீட்சைகள் திணைக்களம் என்பன செயல்பட்டு வருகின்ற போதிலும், இவற்றிற்கு இடையிலான ஒருங்கிணைப்பு செயல்பாடுகள் தொடர்பில் பாரிய குறைபாடுகளையே காணக்கூடியதாக இருக்கின்றன. இந்த 3 முக்கிய துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பாடுகளை மேற்கொள்வது அரிதாகி தனித்தனி பிரிவுகளாக செயல்படுகின்றதான ஒரு தோற்றப்பாடு நடைமுறையில் தெரிய வருவதால், இது தொடர்பில் கல்வி அமைச்சர் அவர்கள் தனது அவதானத்தை செலுத்தி இந்த 3 துறைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு கடமையினை வலுவானதாக கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எமது நாட்டில் தேசிய மொழி கொள்கையை முறையாக அமுல்படுத்த வேண்டியதன் முக்கிய பங்கு கல்வி அமைச்சுக்கும் உரியது. இதனை புறக்கணிக்கும் போக்கிலிருந்து மீண்டும் தேசிய மொழி கொள்கையை பூரணமாக அமுல்படுத்தக்கூடிய வகையில் கல்வி அமைச்சு செயல்பட வேண்டும் என நான் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அந்த வகையில் கல்வி அமைச்சினால் காலத்திற்கு காலம் வெளியிடப்படுகின்ற சுற்று நிருபங்கள், அறிவுறுத்தல்கள், அறிவித்தல்கள், கையேடுகள் என்பன விடுக்கப்படுகின்ற போதும், கலந்துரையாடல்கள், பயில் அமர்வுகள், செயல் அமர்வுகள் போன்றவை மேற்கொள்ளப்படுகின்ற போதும், இருமொழி பயன்பாட்டின் அவசியம் கருதி கொள்ளப்பட வேண்டும், அதை விடுத்து தனி சிங்கள மொழியில் மாத்திரம் அவற்றை மேற்கொள்வதால் அது கூலிக்கு மாரடிக்கும் ஒரு செயல்பாடாகவே அமைகின்றதே தவிர, அதனால் தமிழ்மொழி மூல பயன்பாட்டாளர்களுக்கு எவ்விதமான பயனும் ஏற்பட போவதில்லை என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சிங்கள மொழி பரிச்சமற்ற பாடசாலை அதிபர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, கல்வி நிர்வாக அதிகாரிகளுக்கு தனி சிங்களத்தில் மாத்திரம் மேற்படி கருமங்கள் ஆற்றப்படுவதன் காரணமாக கல்வித்துறையின் புதிய வழிகாட்டல்கள், கல்வி சார்ந்த யுக்திகள் போன்ற எவையும் அவர்களால் புரிந்து கொள்ளப்பட இயலாத நிலையில், அவை நடைமுறைப்படுத்த இயலாத நிலையில் தமிழ்மொழி மூல கல்வியின் முன்னேற்றம் குறித்து எம்மால் நம்பிக்கை கொள்ள முடியாது. இன்று நமது நாட்டில் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல் என்பது ஒரு பிரதான தலைப்பாக முன்வைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் பல வழிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் தமிழ் மக்களுக்கு மலசல கூடங்களை கட்டி கொடுப்பதாலும், வாழ்வாதார வசதிகளை ஏற்படுத்துவதாலும், வீடுகளை கட்டி கொடுப்பதாலும், சிங்கள மக்கள் மத்தியில் போய் தமிழ் மக்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று கூறி வருவதனாலும் தேசிய நல்லிணக்கம் திடீரென ஏற்பட்டு வலுவடைந்து விடப்போவதில்லை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நமது மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அவர்களது வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு அனைத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது அரசின் கடமையாகும். ஆனால் எமது மக்களிடையே தேசிய நல்லிணக்கத்தை வலுவுள்ளதாக எமது மக்களின் உணர்வுகளுடன் ஒன்றியதாக கட்டியெழுப்பப்பட வேண்டுமே ஆனால் அதன் அடித்தள பங்களிப்பு கல்வி அமைச்சுக்கே உரியதென்பதையும் இங்கு நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். அந்த வகையில் எமது மாணவர்களிடையே அவர்களது சிறுவயது முதலே தேசிய நல்லிணக்கத்தை ஆழமாக வேரூன்ற வைக்க வேண்டிய பொறுப்பினை கல்வி அமைச்சு இதய சுத்தியுடன் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். எமது அரசியலமைப்பில் இருக்கிற சில ஏற்பாடுகளை முறையாக செயல்படுத்தினாலேயே எமது நாட்டில் இனங்களுக்கிடையில் நிலவி வருகின்ற பல்வேறு முரண்நிலைகளை அகற்ற முடியும். கடந்த காலங்களில் அவை செயல்படுத்தப்பட்டனவா என கேள்விகளை கேட்டுக்கொண்டே விதண்டாவாதங்கள் செய்து கொண்டிருக்காமல் தற்போதுள்ள சூழ்நிலையில் அவற்றை செயல்படுத்த முன்வராவிட்டால் பின்னர் எக்காலத்திலும் அவற்றை செயல்படுத்த முடியாத நிலையே ஏற்பட்டுவிடும் என்பதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே நேரம் கல்வித்துறை சார்ந்த நியமனங்களை மேற்கொள்ளுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மேன்மதங்கிய ரணசிங்க பிரேமதாச அவர்களது காலத்தில் கொண்டு வரப்பட்ட பொது நிர்வாக அமைச்சின் 1590 இலக்க சுற்றுநுட்பத்தை முறையாக பயன்படுத்தி இன வீதாசாரம் பேணப்பட வேண்டும் என்பதையும் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். படையின் களஞ்சிய சாலைகள் தொடர்பிலான ஒரு கட்டளை இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் யாழ்ப்பாணம் மயிலட்டியில் உள்ள பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீன்பிடி துறைமுகம் எமது மக்களது பாவனைக்கு இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் அங்கு படையினரின் வெடிப்பொருட்கள் அடங்கிய களஞ்சிய சாலை இருப்பதாக கூறப்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அவ்வாறு அப்பகுதியில் இராணுவ களஞ்சிய சாலை இருப்பின் அது அகற்றப்பட்டு மேற்படி மீன்பிடி துறைமுகத்துக்கு எமது மக்கள் பயன்பாட்டிற்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதையே நான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றேன். மக்கள் வாழ்ந்து வருகின்ற பகுதிகள் பொருளாதார வளங்கள் கொண்ட பகுதிகள் மக்கள் குடியேற்றப்பட வேண்டிய பகுதிகளிலிருந்து படையினரது வெடிப்பொருட்கள் அடங்கிய களஞ்சிய சாலைகள் அகற்றி அவற்றை மக்களுக்கு பாதகமில்லாத இடங்களில் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதே உகந்ததாகும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையில் ஏற்கனவே சாலாவ பகுதியில் இராணுவ களஞ்சிய சாலை வெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பில் அரசு உரிய அவதானம் எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கை புகையிரத தினக்களம் பற்றிய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது வடக்கில் பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகளின் மூலமாக ஏற்படுகின்ற விபத்துக்கள் இன்று வடக்கு மாகாணத்தில் ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அண்மை காலமாக தொடர்ந்து பலர் இவ்வாறான விபத்துக்களில் சிக்கி உயிரிழந்த சம்பவங்களையும் காணக்கூடியதாக உள்ளது. கடந்த காலங்களில் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் பணியில் நியமிக்கப்பட்டிருந்த காப்பாளர்கள் கூட தற்போது பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்றும் இது தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. எனவே இவ்விடயம் தொடர்பில் அரசு முக்கிய அவதானம் எடுக்க வேண்டும். மேற்படி கடவைகளின் மூலமான உயிரிழப்புகள் வடக்கில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதென்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். அந்த வகையில் பார்க்கின்ற போது நாடாளாவிய ரீதியில் சுமார் 880 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் உள்ளதாக தெரிய வருகின்றது. இவற்றின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் மேற்படி பாதுகாப்பெற்ற ரயில் கடவைகளில் சுமார் 3628 பேர் தற்போது கடமையாற்றி வருகின்ற நிலையில் இவர்களது தொழில் மற்றும் ஊதிய பிரச்சனை என்பது ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனையாக இந்த பணியாளர்களையே நிலவி வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தங்களது ஊதியம் தொடர்பிலான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணியாளர்கள் அவ்வப்போது பரிஷ்கரிப்புகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் தொடர்கின்றன. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உயிரிழப்புகள் நாட்டில் ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பங்களும் இல்லாமல் இல்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் பாதுகாப்பெற்ற ரயில் கடவைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சுமார் 1230 பேர் போலீஸ் திணைக்களத்தினால் கடந்த 2013 ஜூலை மாதம் 17 தேதி நியமிக்கப்பட்டுள்ளனர் என தெரிய வருகின்றது. இந்த நிலையில் இப்பணியாளர்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் பணிபுரிந்து வருகின்ற நிலையில் நாளொன்றுக்கு 250 ரூபா வீதமாக மாதம் 7500 ரூபா மாத்திரமே கொடுப்பனவாக வழங்கப்பட்டு வருவதாகவும், அரச பணியாளர்கள் என்ற ரீதியிலே அல்லது தனியார் துறை பணியாளர்கள் என்ற ரீதியிலோ அல்லாமலும் தற்காலிக அமைய ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள் என்ற எந்த ஒரு தரத்திலும் அல்லாமலும் இப்பணியாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே இப்பணியாளர்களை இலங்கை புகையிரத திணைக்களத்துடன் இணைத்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறானதொரு நிலையில் இவர்களது தொழில் உரிமைகள் நிலைநிறுத்தப்படக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து அவதானத்தை செலுத்துமாறு போக்குவரத்து அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். விவசாய பண்ணைகள் தொடர்பில் எனது அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பொருளாதாரம் என்பது மிகவும் நீண்ட காலமாகவே பாரம்பரிய விவசாயத்தையே மூலமாக கொண்டிருக்கின்ற நிலையிலும், மேற்படி விவசாயத்துறையானது தொழில்துறை நோக்கி விரிவாக்க போக்கிலே போதுமான அபிவிருத்தி காணப்படாத நிலையிலேயே தேங்கியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் விவசாய உற்பத்திகள் சார்ந்த மூலப்பொருட்கள் அதிகளவிலான பொருளாதார மேம்பாட்டினை ஈட்டக்கூடிய விவசாய மூலாதார கைத்தொழில் நோக்கியதான வழிமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டியுள்ளதை இங்கு அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். மேலும் எமது விவசாய முயற்சிகள் பண்ண விவசாய முறைமைகளாக மாற்றப்படுகின்ற சூழலில் மிக அதிக அளவிலான பயன்பாடுகளை அத்துறை சார்ந்த மக்கள் பெறக்கூடியதான வாய்ப்புகள் ஏராளம் என்பதையும் அவதானத்தில் கொண்டு அத்தகைய முயற்சிகளின்பால் செல்ல வேண்டியிருப்பதையும் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே நேரம் எமது மக்களின் சொந்த குடியிருப்பு காணிகள் மற்றும் பொருளாதார வளமிக்க காணிகள் போன்றே எமது மக்களின் விவசாய நிலம் சார்ந்த காணிகளும் இன்னும் முழுமையாக விடுவிக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றன. அவற்றை விடுவிப்பது தொடர்பிலும் அரசு உடனடி அவதானங்களை செலுத்த வேண்டும் என்பதையும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் சுமார் 11000 ஏக்கர் விவசாய பண்ணை காணிகள் இருப்பதாக தெரிய வருகின்றது. இந்த காணிகளிலே 11000 பேர் பணியாற்றி வருவதாகவும், இவர்களுக்கு தலா 35000 ரூபா வீதம் மாத கொடுப்பனவுகளை வழங்குவதாகவும் பாதுகாப்பின் அமைச்சின் செயலாளர் அண்மையில் தெரிவித்திருந்ததாக ஊடகங்களில் செய்தி வெளிவந்திருக்கின்றன. இந்த செய்தி உண்மையாயின் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தைச் சேர்ந்த 11000 பேர் பணிபுரிவதற்கு வடக்கில் உள்ள பண்ணைகள் மாத்திரம்தான் இந்த நாட்டில் உள்ளனவா என்ற கேள்வி எழுகின்றது. வடக்கிலே புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் எவ்விதமான வருமானங்களுமின்றி மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது வடக்கிலே வேலை வாய்ப்புகளற்ற பலர் மிகவும் பரிதாபகரமான நிலையிலே உயிர் வாழ வேண்டிய நிர்பந்தங்களுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். எமது நாட்டிலே வறுமை அதிகம் கூடிய மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டமே காணப்படுகின்றது. இவ்வாறான நிலைமைகளை கருத்திற்கொண்டு பார்க்கின்ற பொழுது மேற்படி விவசாய பண்ணைகள் மூலமான தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய அதிக தகுதி கொண்டவர்களாக அப்பகுதியில் வேலைவாய்ப்பு பெற்றவர்களாக காணப்படுகின்றனர். அதே நேரம் முன்னாள் போராளிகள் மேற்படி பண்ணைகளில் பணியாற்றி வருகின்றனர் என்றொரு கதையும் கூறப்படுகின்றது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகள் வாழ்வாதாரங்களை ஈட்டிக்கொள்வதில் மேலும் பெரும் பாதிப்புகளுக்கு உட்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கும் நிலையில், முன்னாள் போராளிகள் 15,000 பேருக்கு மேற்படி பண்ணைகளில் தொழில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே வடக்கின் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனையை தீர்க்கும் வகையிலும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற தேசிய நல்லிணக்க முயற்சிகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலும் இதற்கொரு உகந்த ஏற்பாட்டினை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் அண்மையில் ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த கௌரவ பிரதமர் அவர்கள் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியில் வடக்கு மாகாணத்தின் பங்களிப்பினை வலியுறுத்தியுள்ளதுடன் அங்கு முதலீடுகள் மேற்கொள்வோருக்கு 200% வரிச்சலுகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். அதே நேரம் கௌரவ பிரதமர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வதற்கு புலம்பெயர் எமது உறவுகள் முன்வர வேண்டும் என்ற அழைப்பினையும் நான் இங்கு விட விரும்புகின்றேன். எமது பகுதியில் இத்தகைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றின் மூலமான வேலைவாய்ப்புகள் மிக அதிக அளவில் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய தேவை எம்முன் உள்ளது. இவ்வாறான செயல்பாடுகளில் ஊடாகவும் எமது பகுதிகளில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு சமூக மற்றும் கலாச்சார ரீதியிலான சீர்கேடுகளையும் போதிய அளவில் அகற்ற முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.